அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
சைவ நீதி வானொலி நிகழ்ச்சிகளை கேட்க ஆவலுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இனியதொரு காலை வேளையில் சமய நற்சிந்தனைகளோடு உங்களுடன் மீண்டும் இணைந்திருப்பது என்றும் ஆனந்தமே. இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய வாகனமாகிய ஆட்டுக்கடா பற்றிய சிறப்புகளை மிகச் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். யக்ஷமேஷ கர்வஸ்தம்பானாய நமக என்று சத்ரு சம்ஹார திருசதியில் முருகப்பெருமானை குறித்து ஒரு திருநாமம் வருகிறது. அக்னி தேவனின் வாகனமாகிய செம்மறியாடு அக்னி வடிவமாக விளங்கும் அக்னியாதர் என்னும் முருகப்பெருமானின் வாகனமும் ஆகிறது. முருகன் ஆலயங்களில் செந்நிறம் பூசப்பட்ட ஆட்டுக்கடா வாகனங்கள் இருக்கின்றன. உடலெங்கும் திரட்சியான ரோம பத்தைகளுடன் உறுதிமிக்க கால்களை கொண்ட இந்த ஆடு உள்நோக்கி வளைந்த வலிய கொம்புகளை கொண்டுள்ளது. ஒரு சமயம் நாரதர் பெரிய வேள்வி ஒன்றை செய்தார். ஆணவத்துடன் செய்யப்பட்ட அந்த யாகத்தில் கூறப்பட்ட மந்திரங்கள் மாறியதால் அவை எதிர்விளைவை உண்டு பண்ணிவிட்டன. அக்னி குண்டத்திலிருந்து கொடிய அஞ்சத்தக்க வடிவம் கொண்ட பெரிய ஆடு தோன்றியது. அது திக்கட்டிலும் குதித்து பெரிய அட்டகாசம் புரிந்தது. அதன் ஆர்ப்பரிப்பால் அனைவரும் அஞ்சி மிரண்டு நாலா பக்கங்களிலும் ஓடி ஒளிந்தனர். செய்தி அறிந்த முருகப்பெருமான் தனது இளவலாகிய வீரபாகுதேவரிடம் அந்த ஆட்டை அடக்கி இழுத்து வருக என்று ஆணையிட்டார். வீரபாகுதேவர் விரைந்து சென்று அட்டகாசம் புரிந்த அந்த செங்கண் செம்மறிக்கடாவை அடக்கி இழுத்து வந்தார். முருகப்பெருமான் சன்னதியில் அதை விடுத்தார். முருகப்பெருமான் அதன் மீது ஏறி அமர்ந்து அதை எட்டு திக்கிலும் செலுத்தி விளையாடினார். அன்று முதல் ஆட்டுக்கடா அவருக்கு வாகனமாயிற்று. இந்த வரலாற்றை கந்தபுராணம், கந்தர் கலிவெண்பா போன்ற நூல்கள் விரிவாக கூறுகின்றன. நெருப்பில் உதித்து அங்கன் புவனம் அழித்து உலவும் செங்கட்சிடா அதனை சென்று சென்று கொணர்ந்து அதன் மீது இவர்ந்து என் திக்கும் விளையாடும் நாதா என்று கந்தர் கலி வெண்பாவில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. அன்பான நேயர்களே, இறைவன் திருவுருவங்களை மனதில் எண்ணி வழிபடும் வேளையில் அவர்தம் எழுந்தருளும் வாகனங்களையும் மனத்தினால் வழிபட்டு அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.
இன்றைய சைவனித நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது செல்வி பரணவி ராம்சங்கர் அவர்களின் நவராத்திரி பற்றிய ஒரு சிறு சொற்பொழிவு.
அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி சக்தியை நோக்கி அனுட்டிக்கும் விரதங்களில் ஒன்றுதான் நவராத்திரி விரதம். மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் அனுட்டிக்கப்படுகிறது. புரட்டாதி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தியை குறைந்து நோக்கப்படும் நோன்பாகும். இத்தச்ச நாயன காலம் தேவர்களுக்கு இரா காலமாகும். உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும் தச்ச நாயன காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூசிக்க சிறந்த காலமாகும். இவை இரண்டும் புரட்டாதி மாதத்தில் நோக்கப்படும் சாரதா நவராத்திரியே நவராத்திரி விரதமாக அனுசரிக்கப்படுகிறது. நவராத்திரி பூசை புரட்டாதி மாதத்தில் அமாவாசை கலந்த பூர்வபட்ச பிரதமி திதியில் ஆரம்பித்து நவமி முடிய செய்யப்பட வேண்டும் என்று காரணமாக கூறுகின்றது. ஆகவே புரட்டாதி மாதத்தில் வளர்ப்புரை பிரதமி முதல் நவமி வரை 9 நாளும் அனுஷ்டிக்கப்படும் விரதம் சாரதா நவராத்திரி நோன்பாகும். மகா சங்கார காலத்தின் முடிவில் இறைவன் உலகத்தை உண்டாக விரும்பின போது இச்சை என்ற சக்தியும் அது எவ்வாறு தோன்றியது என அறிந்த போது ஞான சக்தியும் தோன்றிய பின் கிரியா சக்தியினால் இறைவன் உலகை படைத்தான் என்ற கருத்தே நவராத்திரி விழாவால் விளக்கப்படுகிறது. நவராத்திரியில் முதல் 3 நாளும் இச்சா சக்தியின் தோற்றமான துர்கையின் ஆட்சி காலம். இதில் இறைவன் உலகத்தை வாழ்விக்க விரும்புகின்றான். நடுவில் உள்ள 3 நாட்களும் ஞான சக்தியின் தோற்றமான இலக்குமியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் ஆன்மாக்களுக்கு தன கரண புவன போகங்களை கொடுக்கும் முறையாக அறிகின்றான். இறுதி 3 நாட்களும் கிரியா சக்தியின் தோற்றமான சரஸ்வதியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் முன் அறிந்தவாறு அருள் வழங்குகின்றான் என்பது சிவாகமத்தின் உள்ளுரையாகும். ஆலயங்களிலும் இல்லங்களிலும் பிம்பம் கும்பம் இவைகளால் 9 நாட்களிலும் வழிபடுபவார்கள். நவராத்திரியில் துர்கா தேவி மகிஷாசுரனுடன் 8 நாட்கள் போர் செய்து 9 நாள் போரின் போது மகிஷாசுரனை வதம் செய்தாள் என்னும் இது நவமியில் நிகழ்ந்ததாகவும் மறுநாள் தசமியில் தேவர்கள் வெற்றியை ஆயுத பூசை செய்து கொண்டாடியபடியால் விஜயதசமி என்றும் வளங்களாயிற்று என்று சொல்வது உண்டு. இவ்விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும். ஆலயங்களில் விஜயதசமி அன்று வெண்ணி மரத்துடன் கூடிய வாளை வெட்டுவது வழமை. பண்டாசுரனுடன் தேவி போர் செய்து அவனை அழிக்க முடியாமல் சிவபிரானை வழிபட்டு விஜயதசமியில் போர் செய்யும் போது அவன் வண்டி மரத்தில் ஒளிந்தான். தேவி வண்டி மரத்தை சங்கரித்து அசுரனை சங்காரம் செய்தாள் என்பார். இதுவே நாளடைவில் கன்னி வாளை வட்டு என்று மருவி வளங்களாயிற்று. அசுரனை சங்கரித்த நேரம் மாலை வேளை செங்கரிது. இதனை ஞாகப்படுத்தும் முகமாக வாளை வட்டுவது வழக்கம். ஆகவே இந்துக்களாகிய நாமம் இந்துத்திற்குரிய நவராத்திரி தினத்தில் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டு சக்தியின் அருளை பெற்று சிறம் சிறப்புடன் வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.
தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
கடந்த 17 தேதி சனிக்கிழமை ஆரம்பமான நவராத்திரி இன்று 23 தேதி வெள்ளிக்கிழமை 7வது நாளாகவும் நாளை 24 தேதி சனிக்கிழமை 8வது நாளாகவும் சரஸ்வதி தேவிக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியதால் அடியார்கள் அனைவரையும் இன்றும் நாளையும் நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றும் நாளையும் நடைபெறும் நவராத்திரி கலை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவித்தல்கள். குமாரி ஹர்ஷா அவர்களின் மாணவ மாணவிகளின் பாட்டு கச்சேரியும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீமதி பிரியா விஜய் அவர்களின் மாணவ மாணவிகளின் பாட்டு கச்சேரியும் இடம்பெறும். அடுத்த நாள் 24 தேதி அக்டோபர் சனிக்கிழமை 6:50 மணிக்கு டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திரா அவர்களின் மாணவர்களின் மிருதங்க இசை கச்சேரியும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீமதி பவானி சுரேஷ் அவர்களின் மாணவ மாணவிகளின் வீண இசை கச்சேரியும் நடைபெறும். விசேட கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து விசேட பூஜைகளிலும் கலந்து இறையர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் கோவில் நவராத்திரி விஜயதசமியும் வித்திய ஆரம்பமும். முருகன் அடியார்களே, எமது ஆலயத்தில் எதிர்வரும் 25 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு கேதார கௌரி விரத அபிஷேகம், பகல் 10 மணிக்கு நித்திய பூஜை, கௌரி விரத பூஜை நடைபெற்று 10 மணி அதாவது கௌரி விரத பூஜை நடைபெற்று 11 மணி முதல் 12 மணி வரை வித்திய ஆரம்பம் எழுதொடக்கல் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் கௌரி விரத அடியார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு ஏடுதொடக்க இருக்கும் அடியார்களும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் ஆலயம் வந்து அம்பாளை தரிசித்து வித்திய ஞான சௌபாக்கியம் பெற்று சிறப்புடன் வாழ உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். முக்கிய குறிப்பு, ஏழு தொடக்க வரும் அடியார்கள் எடுத்து வரும் பொருட்கள் வெற்றிலை, பாக்கு, பழம், 1/2 கிலோ வெள்ளைப்பச்சை அரிசி, கற்கண்டு, தமிழ் ஆரம்ப கையேடு. அன்று மாதை அதாவது அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 25ஆம் தேதி 6 மணிக்கு நித்திய பூஜை, 6:30 மணிக்கு அம்பாள் பன்னிவாளை வெட்ட புறப்படுவாள். 7:15 மணியளவில் பிராச்சித்த அபிஷேகம் நடைபெற்று விசேட பூஜையுடன் விழா இனிதே நிறைவு பெற்று பிரசாதம் வழங்கப்படும். அடுத்த நாள் அதாவது திங்கட்கிழமை முதல் 20 நாட்களுக்கு 6:30 மணிக்கு கௌரி விரத அபிஷேகம், நித்திய பூஜை நடைபெற்று பிரசாதம் வழங்கப்படும். ஆகவே அடியார்கள் விரத காலங்களில் ஆலயம் வந்து அம்பாளை தரிசித்து இகபெற சுகத்துடன் வாழ்வீர்களாக.
அடுத்து நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. விஞ்ஞானம் விளக்கும் மெஞ்ஞான நவராத்திரி. சிவம் என்றால் முழுமையான செம்பொருள், பரிபூரணமானது என்று பொருள்படும். அந்த சிவத்தின் சரிபாதி கூறாக இருப்பது சக்தி. சக்தி கூறு செயல்படும் சக்தியாகும். சிவமும் சக்தியும் ஒன்று சேர்ந்தால்தான் உலகமே உருவாகி இயங்கும். சிவம் என்பதென சூரியனுக்கு ஒப்பிட்டால் சூரியனின் ஒளிக்கதிர்களை சக்திக்கு ஒப்பிடலாம். சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவனின் பயனில்லை. இரண்டும் சரியான அளவில் நிலையில் ஒருங்கிணைய வேண்டும். சக்தி ஒன்றே ஒன்றுதான், அதுவே மகாசக்தி. அந்த சக்தி செயலாக்கம் பெறும்போது பல கூறுகளாக பிரிகின்றது, வெளிப்படுகின்றது. அப்படி பல்வேறு கூறுகளாக பிரிந்து வெளிப்படும் சக்திகளையெல்லாம் சித்தர்களும் அருட்பெரியார்களும் தமது தெளிந்த தெய்வீக மனநிலையில் உணர்ந்து வகைப்படுத்தினர். அவ்வாறு வகைப்படும் பொழுது அவை முப்பெரும் பிரிவுகளாக அமைவதை அறிந்து மகிழ்ந்தனர். அம்முப்பெரும் பிரிவுகளையும் பாமர மக்களும் எளிதில் அறிந்து போற்றி பயன்பெற அவற்றிற்கு கலை வடிவங்களை தங்கள் தெய்வீக கற்பனையில் கண்டு 3 வழிபடும் வடிவங்களாக முத்தங்களாக செய்தனர். ஒவ்வொன்றும் மகாசக்தியின் ஒரு தனித்தன்மை பெற்ற சிறப்பு இயல்பை வெளிப்படுவதாக உள்ளது. முதலாவது மகாசக்தி உலகில் தேவையானவற்றை பாதுகாத்து முற்றிலும் தேவையில்லாதவற்றை அழித்து காக்கும் சக்தி. இந்த சக்தியே துர்க்கை சக்தி, துர்க்கை அம்மன். இரண்டாவது சக்தி இயற்கையின் வளங்களை அறிந்து தக்க செயலாக்க முறையில் அவற்றினை மக்களுக்கு தேவையான உணவு, உடை, உறையுள் முதலிய பொருள்களாக செல்வங்களாக மாற்றும் சக்தி, அதுவே மகாலட்சுமி சக்தி, அதாவது லக்ஷ்மி. மூன்றாவது அறிவும் ஞானவுமான மகாசக்தி சரஸ்வதி சக்தி, அதாவது சரஸ்வதி தேவி. இந்த ஞான சக்தி எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை தேவையின் ஆனது. அறிவு நிலை முதிர்ந்த பொழுதுதான் ஞானம் சித்திக்கும். அறிவு எளிதில் ஞானமாக மலருவதில்லை. அறிவு நிலை வரும்போது ஞான நிலை ஆன்மீகம் தள்ளியே நிற்கின்றது. அறிவு நிலை ஞானமாக மலரும், அதற்கு இறைவன் அருள் வேண்டும். வாணி பூஜையினால் சித்தம் தெளியும். செய்கைகள் அனைத்திலும் செம்மை பிறந்திடும், வித்தைகள் சேரும், மனத்தடை தத்துவம் உண்டாகும், நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும், சோர்வுகள் போகும், நட்பார்வைகள் தோன்றும், கல்வி வளம் பல காரியம் கைகூடும், மற்றும் பல செல்வங்களை வந்து மகிழ்ச்சிகளை விளைத்திடும். இனி முப்பெரும் தேவியரின் வடிவங்களை பார்ப்போம். காமம், குரோதம், லோபம், மதமாச்சரியம் என்னும் 6 வித அசுர குணங்களையும் அதனால் வரும் தீமைகளையும் யாக்கிருதிய சோப்ன சுப்ரீதி என்ற அவஸ்தைகளையும் நம்முள் நீக்கி அருள்புரிய ருத்ராம்சம் ஆனவளாக அன்னை ஆதிபராசக்தி சங்கு, சக்கரம், கதை, வில், அம்பு, சூலம், அக்னி இவற்றை தாங்கி சிங்க வாகனத்தில் அமர்ந்து பக்தனின் துக்கத்தையும் பயத்தையும் போக்கக்கூடியவளாய் முதல் 3 நாட்களும் மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி என்ற அம்சத்தில் துர்க்கையாக நமக்கு அருள் புரிகின்றாள். லக்ஷ்மியின் அம்சம் தாமரை புஷ்பம் அமுதகலசம் தரித்தவளாய் செந்தாமரை மலரில் வீற்றிருந்து சகல சௌபாக்கியங்களையும் தரவல்ல சௌந்தரிய ரூபிணியான காத்தல் என்னும் கருணைத் தொழில் புரியும் லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற அம்சத்தில் மற்ற மூன்று நாட்களும் லக்ஷ்மி தேவியாக நமக்கு அருள் புரிகின்றாள். சரஸ்வதியின் அம்சம் அனைத்து கலா ஞானங்களையும் ஆபரணமாய் பூண்டு சகல நூல்களோடு மாலை தரித்து வித்யா ஞான ஸ்வரூபிணியாக கையில் வீணை ஏந்தி வெண் தாமரை மலருடன் அன்னப்பட்சி வாகனமாக கொண்டு நாதமயமான வடிவில் அனைத்து மக்களையும் கவர்ந்து ஞானத்தை சிருஷ்டிக்கும் படைத்தல் தொழில் புரியும் சரஸ்வதி தேவி பிரம்மிகி நரசிம்மி சாமுண்டி என்ற அம்சத்தில் சரஸ்வதி தேவியாக நமக்கு அருள் புரிகின்றாள். ஜீவிதம் அளித்தல் என்ற சிவாம்சமான துர்க்கையாய், காத்தல் என்ற விஷ்ணு அம்சமான லட்சுமியாய், படைத்தல் என்ற பிரமாம்சமான ஸ்ரீ சரஸ்வதியாய், அன்னை அகிலாண்டேஸ்வரி ஆதிபரா சக்தி நவராத்திரி காலங்களில் நமக்கு காட்சி தந்து அருள் புரிகின்றாள். ஆண்டின் புரட்டாதி திங்களில் அவளுக்கு உகந்த நாட்களாக கருதி மகையை அமாவாசை கழித்து வளர்பிறை பிரதமை முதல் கொண்டு நவமி வரை 9 நாட்களும் 3 நாட்களாக துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்று 3 தேவியை முழு மனத்துடன் நாம் கொண்டாடி துதிக்கும் விழாவே சாரதா நவராத்திரி என்று கொண்டாடப்படுகின்றது. சித்திரை மாத வளர்பிறை பிரதமை முதல் நவமி முடிய 9 நாட்களில் கொண்டாடப்படும் வசந்த ருது காலத்தில் வருவதை வசந்த நவராத்திரி என்றும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ஆக நவராத்திரி 2, வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி. நமது மக்கள் கொண்டாடுவது வழிபடுவது சாரதா நவராத்திரியே. இந்த நவராத்திரி தினங்களில் கொலு வைப்பது வழக்கம். பொம்மைகளை 9, 11 என்ற ஒற்றைப்படையாக படிகளில் வைத்து கீழ்ப்படிகளில் உலக சம்பிரதாயமாக வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்களை பொம்மைகளாகவும், நடுவில் அரசன் தேர் படை, இப்படி பிறகு மேல்தட்டுக்களில் தெய்வாம்சமான பொம்மைகளையும் வைப்பது வழக்கம். தேவி துர்கா பிறப்பிலிருந்து படிப்படியாக வளர்ந்து விஜயதசமி அன்று அசுரனை வதைத்து தேவர்களை ரட்சிக்கின்றாள் என்ற தேவி பாகவதம் கூறுகின்றது. அதுபோல படிப்படியாக நாமும் லௌகீக வாழ்க்கையிலிருந்து உயர்ந்து தெய்வாம்சத்தை அடைய வேண்டும் என்று உணர்த்துவது போல் இப்படி கொலு வைக்கின்றோம். இந்த நவராத்திரி காலங்களில் கொலு வைத்து காப்பு கும்பம் வைத்தால் நவக்கிரக வழிபாடோ சனி விரதம் இருந்து எள்ளெண்ணெய் எரிப்பதோ அவசியமில்லை என்று தேவி பூஜா விதி என்னும் நூல் செப்புகின்றது. காரணம், அன்னை ஆதிபராசக்தி நவராத்திரி தினத்திலே நவக்கிரக நாயகியாக இருந்து கிரகங்களை பார்ப்பதோடு அவற்றால் வரும் நன்மை தீமைகளை தானே ஏற்று பக்தர்களை காத்தும் அருள் புரிவதால் இந்த காலங்களில் நவக்கிரகங்களுடைய செயல்பாடுகள் அம்பிகையின் அடியார்களை பாதிப்பதில்லை என்றும் செப்புகின்றது. நவக்கிரகங்களிலே சூரியன், சிவன், சந்திரன், சக்தி, செவ்வாய், முருகன், இவை சிவ அம்சங்கள். இவற்றை துர்க்கை நோக்குகின்றால் புதன், விஷ்ணு, வியாழன், தட்சிணாமூர்த்தி, வெள்ளி, லக்ஷ்மி, இவை விஷ்ணு அம்சங்கள். இவற்றை லக்ஷ்மி தேவி நோக்குகின்றாள். சனி, ராகு, கேது, இவை நமது தேக ஆரோக்கியத்திற்கும் நமது புத்திக்கும் நமது ஆயுள் வித்திக்கும் அடிப்படையானவை. இவர்கள் பிரம்ம அம்சங்கள். இவற்றை சரஸ்வதி தேவி நோக்குகின்றாள். ஆக முப்பெரும் தேவியரும் நவக்கிரகங்களை பார்ப்பதனால் நவராத்திரி காலங்களிலே ஆதிபராசக்தியின் அருளால் இவை பக்தர்களை தாக்குவதில்லை. அடுத்து நவராத்திரி விரதம் இரா கொண்டது, அதாவது மாலையில் புரட்டாதிச்சனி விரதம் பகல் கொண்டது, மதியம் 12 மணிக்கு முன் சனி பகவான் விரதம் இருக்கின்ற அடியார்கள் எண்ணெய் வைத்து நீராடி எள்ளெண்ணெய் எரித்தால் பகல் 1 மணிக்கு முன் பாரணை அமுது உண்ண வேண்டும். இந்த அடியார்கள் நவராத்திரி விரதம் இருந்தால் இரவு நவராத்திரி பூஜை பார்த்த பின், அதாவது இரவு 9 மணிக்கு முன் அமுது உண்ண வேண்டும். ஆக 2 விரதமும் இருக்கின்ற அடியார்கள் காலையிலே எண்ணெய் வைத்து நீராடி உபவாசம் இருந்து விரதம் இருக்கின்ற அடியார்கள் நவராத்திரி விரதமும் இருந்தால் பாரணை உணவு இரவுதான் உண்ண வேண்டும். எண்ணெய் வைத்து நீராடிய உடம்பு பகல் வரை பட்டினி இருந்தால் நரம்புகள் தளர்ந்து வயிற்றில் புண் உருவாகி உடம்பு பலமில்லாமல் செய்துவிடும் என்பதற்காகத்தான் நவராத்திரி காலங்களில் எண்ணெய் வைத்து நீராடவோ எள்ளெண்ணெய் எரித்து வழிபடவோ கூடாது என்று அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லியது. தெய்வத்தை நம்பி விரதமிருந்து நோய் வந்தால் தெய்வத்தில் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்பதற்காகவே சொல்லப்பட்டது. எனவே மெஞ்ஞானம் தரும் விஞ்ஞான விளக்கம், நமது இந்து மதம் விரதங்களும் விழாக்களும் நமது தேகத்தையும் வாழ்க்கையையும் சிறப்புடன் அமைத்து ஆரோக்கியமாக வாழவே சொல்லியிருப்பதால் நாமும் அதன் அடிப்படையில் வாழ்ந்து இறைவன் துணையோடு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தை பெறுவோமாக. மேற்கூறிய விதிமுறைகள் அம்மன் ஆலயங்களிலும் எமது திருமுருகன் ஆலயத்திலே அன்னை ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரிக்கு முன்னால் நவக்கிரகங்கள் இருப்பதனாலும் இவை பொருந்தும். சர்வே ஜனகா சுகினோ பவந்து. ஆக்கம் வேதாகம மாமணி பிரம்மஸ்ரீ ராஜராஜேஸ்வர குருக்கள் அவர்கள். இன்றைய சைவநீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம்.